ഓം ശാന്തി. 17/11/2014 காலைமுரளி பாப்தாதா மதுவன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தையிடம்தான் கேட்க வேண்டும், கேட்டு மற்றவர்களுக்கும் கூற வேண்டும். கேள்வி: பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு என்ன புரிய வைத்திருக்கிறாரோ அதை மற்றவர்களுக்கும் புரிய வைக்க வேண்டும். பதில்: ஆத்மாக்களாகிய நீங்கள் அனைவரும் சகோதரர்கள் என பாபா புரிய வைத்திருக்கிறார். நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். இந்த விஷயத்தை நீங்கள் அனைவருக்கும் கூறுங்கள். ஏனென்றால் நீங்கள் முழு உலகத்தில் இருக்கும் சகோதரர்களுக்கும் நன்மை செய்ய வேண்டும். நீங்கள்தான் இந்த சேவைக்கு நிமித்தமாக இருக்கிறீர்கள். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என பெரும்பாலும் ஏன் சொல்லப்படுகிறது? இதுவே அறிமுகம் கொடுத்தலாகும். ஆத்மாவின் அறிமுகத்தை ஆத்மாதான் கொடுக்கிறது. ஆத்மாதான் ஷரீரத்தின் மூலமாக பேசுகிறது. ஆத்மா இல்லாமல் ஷரீரம் எதையும் செய்ய முடியாது. எனவே இந்த ஆத்மா தனது அறிமுகத்தை கொடுக்கிறது. நாம் ஆத்மா பரம்பிதா பரமாத்மாவின் வாரிசு. அவர்களோ ஆத்மாவே பரமாத்மா என கூறுகிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு அந்த விஷயங்கள் அனைத்தும் புரிய வைக்கப்படுகிறது. தந்தை குழந்தைகளே குழந்தைகளே என கூறுவார் அல்லவா? ஆன்மீக குழந்தைகளே, இந்த உடல் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள் என ஆன்மீக தந்தை கூறுகிறார். முதன் முதலில் ஞானம், பிறகு பக்தி என பாபா புரிய வைக்கிறார். முதலில் பக்தி, பிறகு ஞானம் என்பதல்ல. முதலில் ஞானம் பகல், பக்தி இரவு. பிறகு நாள் எப்போது வந்தது? பக்தியின் மீது வைராகியம் ஏற்படும் போது வருகிறது. இது உங்களுடைய புத்தியில் இருக்க வேண்டும். ஞானம் மற்றும் விஞ்ஞானம் இருக்கிறது அல்லவா? இப்போது நீங்கள் ஞானத்தின் கல்வியை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பிறகு சத்தியுகம் திரேதாவில் உங்களுக்கு ஞானத்தின் சொத்து கிடைக்கிறது. பாபா இப்போது ஞானத்தை கொடுக்கிறார். அதனுடைய சொத்து சத்தியுகத்தில் கிடைக்கும். இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அல்லவா? இப்போது பாபா உங்களுக்கு ஞானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் ஞானத்திலிருந்து விடுபட்டு விஞ்ஞானமாகிய தனது வீடாகிய சாந்தி தாமத்திற்கு செல்வோம் என அறிகிறீர்கள். அதை ஞானம் என்றோ பக்தி என்றோ கூற முடியாது. அதற்கு விஞ்ஞானம் என்று பெயர். ஞானத்தை கடந்து சாந்தி தாமத்திற்கு சென்று விடுகிறீர்கள். இந்த ஞானம் அனைத்தும் புத்தியில் இருக்க வேண்டும். பாபா எங்கே செல்வதற்காக ஞானத்தை கொடுக்கின்றார்? எதிர்கால புது உலகத்திற்காக கொடுக்கிறார். புது உலகிற்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் நிச்சயமாக நமது வீட்டிற்கு செல்வோம். முக்தி தாமத்திற்கு போக வேண்டும். ஆத்மாக்களின் வசிப்பிடம் எதுவோ அங்கே நிச்சயம் போவோம் அல்லவா? இந்த புது புது விஷயங்களை நீங்கள்தான் கேட்கிறீர்கள். வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆத்மாக்களாகிய நாம் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தை என புரிந்து கொள்கிறீர்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு நிச்சயமாக ஆன்மீக தந்தை வேண்டும். ஆன்மீக தந்தை மற்றும் ஆன்மீக குழந்தைகள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை ஒருவரே ஆவார். அவரே வந்து ஞானத்தை கொடுக்கிறார். பாபா எப்படி வருகிறார் அதுவும் புரிய வைக்கப்பட்டுள்ளது. நானும் இயற்கையின் ஆதாரத்தை எடுக்க வேண்டியிருக்கிறது என பாபா கூறுகிறார். இப்போது நீங்கள் பாபாவிடம்தான் கேட்க வேண்டும். பாபாவை தவிர வேறு யாரிடமும் கேட்கக்கூடாது. குழந்தைகள் கேட்டு பிறகு பிற சகோதரர்களுக்கு கூறுகிறார்கள். ஏதாவது கொஞ்சம் நிச்சயம் கூறுகிறார்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள், தந்தையை நினையுங்கள். ஏனென்றால் அவரே பதித்த பாவனர். புத்தி அங்கே சென்று விடுகிறது. குழந்தைகளுக்கு புரிய வைப்பதால் புரிந்து கொள்கிறார்கள். ஏனென்றால் முதலில் முட்டாளாக இருந்தார்கள். பக்தி மார்க்கத்தில் புரிந்து கொள்ளாமல் ராவணனின் தொடர்பில் வந்ததால் என்ன செய்கிறார்கள்? எப்படி சீச்சியாகிவிட்டார்கள்? மது அருந்துவதால் எப்படி மாறுகிறார்கள்? மது அழுக்கை இன்னும் பரப்புகிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் சொத்து அடைய வேண்டும் என்பது குழந்தைகளின் புத்தியில் இருக்கிறது. கல்பம் கல்பமாக அடைந்து கொண்டு வந்தீர்கள். ஆகையால் தெய்வீக குணங்களையும் நிச்சயமாக கடைபிடிக்க வேண்டும். கிருஷ்ணனின் தெய்வீக குணங்களுக்கு எவ்வளவு மகிமைகள் உள்ளது! வைகுண்டத்திற்கே அதிபதி. எவ்வளவு இனிமையாக இருக்கிறது! இப்பொழுது கிருஷ்ணரின் ராஜவம்சம் என்று கூற முடியாது, விஷ்ணு அல்லது லக்ஷ்மி நாராயணனின் வம்சம் என்றுதான் கூறுவார்கள். இப்பொழுது பாபாதான் சத்யுக ராஜ்யத்தின் வம்சத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பது குழந்தைகளாக உங்களுக்கு தெரியும். இந்த சித்திரங்கள் இல்லை என்றாலும் புரிய வைக்கலாம். நிறைய கோவில்களை கட்டி கொண்டிருக்கிறார்கள். எவரிடம் ஞானம் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களுக்கும் நன்மை செய்வதற்காக, தனக்கு சமமாக மாற்றுவதற்காக ஓடிக்கொண்டே இருப்பார்கள். நாம் எத்தனை பேருக்கு ஞானம் கூறினோம் என தன்னையே பாருங்கள். சிலருக்கு உடனடியாக ஞானத்தின் அம்பு பாய்கிறது. பீஷ்ம பிதாமகர் போன்றோர் கூட எங்களுக்கு குமாரிகள் ஞான அம்பை செலுத்தினார்கள் என கூறினார்கள் அல்லவா? இவர்கள் அனைவரும் தூய்மையான குமார் குமாரிகள், அதாவது குழந்தைகளாவார். நீங்கள் அனைவரும் குழந்தைகள். ஆகவே நாங்கள் பிரம்மாவின் குழந்தைகள், குமார் குமாரிகள், சகோதரன் சகோதரிகள் என கூறுகிறீர்கள். இது தூய்மையான உறவாகும். இருப்பினும் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள். பாபா தத்தெடுத்துள்ளார். ஷிவ் பாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுத்திருக்கிறார். உண்மையில் தத்தெடுக்கப்பட்ட என்ற வார்த்தை கூட கூற முடியாது. ஷிவ் பாபாவின் குழந்தைகள்தானே அனைவரும். ஷிவ் பாபா, ஷிவ் பாபா வாருங்கள் என்று என்னை அழைக்கிறார்கள். ஆனால் எதையும் புரிந்து கொள்ளவில்லை. அனைத்து ஆத்மாக்களும் ஷரீரத்தை எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றன. ஷிவ் பாபா கூட ஷரீரத்தின் மூலமாக நடிப்பார் அல்லவா? ஷிவ் பாபா நடிக்கவே இல்லை என்றால் அவர் எதற்குமே பயனில்லை என்றாகிறது அல்லவா? மதிப்பும் இல்லை. முழு உலகத்தையும் சத்கதி அடைய வைக்கும் பொழுதுதான் அவருக்கு மதிப்பு ஏற்படுகிறது. பக்தி மார்க்கத்தில் அவருடைய புகழை பாடுகிறார்கள். சத்கதி அடைந்த பிறகு பாபாவை நினைக்க வேண்டிய அவசியமில்லை. அவர்கள் காட்ஃபாதர் என்று கூறும்போது டீச்சர் மறைந்து போகிறது. பரம்பிதா பரமாத்மா தூய்மையாக்கக்கூடியவர் என்று மட்டும் கூறுகிறார்கள், சத்கதி அளிப்பவர் என்று கூறுவதில்லை. அனைவருக்கும் சத்கதி அளிக்கும் வள்ளல் ஒருவரே என பாடியிருக்கிறார்கள். ஆனால் பொருள் புரியாமல் கூறிவிட்டார்கள். இப்பொழுது நீங்கள் எதை கூறினாலும் பொருளுடன் கூறுகிறீர்கள். பக்தி என்பது இரவு, அது தனி. ஞானம் பகல், அது தனி என புரிந்து கொள்கிறீர்கள். பகலுக்கு என்று நேரம் இருக்கிறது, பக்திக்கு என்று நேரம் இருக்கிறது. இது எல்லையற்ற விஷயம். குழந்தைகளாக உங்களுக்கு எல்லையற்ற ஞானம் கிடைத்திருக்கிறது. அரைக்கல்பம் பகல், அரைக்கல்பம் இரவு. நான் இரவை பகலாக மாற்றுவதற்காக வருகிறேன் என பாபா கூறுகின்றார். அரைக்கல்பமாக ராவணனின் ராஜ்யம், அதில் பல்வேறு விதமான துக்கங்கள் இருக்கிறது என உங்களுக்கு தெரியும். மீண்டும் பாபா புது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் அதில் சுகமே சுகம். இது சுகம் மற்றும் துக்கத்தின் விளையாட்டு என கூறப்படுகிறது. சுகம் என்றால் ராம், துக்கம் என்றால் ராவணன். ராவணனை வெற்றி அடைந்துவிட்டால் ராமராஜ்யம் வருகிறது. பிறகு அரைக்கல்பத்திற்கு பிறகு ராவணன் ராமராஜ்யத்தை வெற்றி அடைந்து ஆட்சி செய்கின்றான். இப்பொழுது மாயை வெற்றியடைகிறீர்கள். ஒவ்வொரு வார்த்தையும் பொருளுடன் கூறுகிறீர்கள். இது உங்களுடைய ஈஸ்வரிய மொழியாகும். இதை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஈஸ்வர் எப்படி பேசுகின்றார்? இது காட்ஃபாதரின் மொழி. ஏனென்றால் காட்ஃபாதர் நாலெட்ஜ்ஃபுல் என அறிகிறீர்கள், அவர் ஞானக்கடல் நாலெட்ஜ்ஃபுல் என பாடப்பட்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக யாருக்காவது ஞானம் கொடுப்பார் அல்லவா? இப்பொழுது பாபா எப்படி ஞானம் கொடுப்பார் என நீங்கள் அறிகிறீர்கள். தன்னுடைய அறிமுகத்தையும் கொடுக்கிறார், மேலும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானத்தையும் தருகிறார். இந்த ஞானத்தை அடைவதால் நாம் சக்கரவர்த்தி ராஜா ஆகின்றோம். சுயதர்ஷன் சக்கரம் அல்லவா? நினைவு செய்வதால் நம்முடைய பாவங்கள் அழிந்து போகும். இது உங்களுடைய நினைவின் அஹிம்சை சக்கரமாகும். அது தலையை வெட்டக்கூடிய இம்சையின் சக்கரமாகும். அந்த அறியாமை மனிதர்கள் ஒருவருக்கொருவர் தலையை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த சுயதர்ஷன சக்கரத்தை அறிந்து கொள்வதால் சக்கரவர்த்தி பதவியை பெறுகிறீர்கள். காமம் மிகப்பெரிய எதிரி. இதன் மூலம் முதல் இடை கடை துக்கம் கிடைக்கிறது. அது துக்கத்தின் சக்கரமாகும். இந்த சக்கரத்தின் ஞானத்தை பாபா உங்களுக்கு புரிய வைக்கிறார், சுயதர்ஷன சக்கரதாரி ஆக்கிவிடுகிறார் அல்லவா? சாஸ்திரங்களில் எத்தனை கதைகளை எழுதியிருக்கிறார்கள். இப்பொழுது நீங்கள் அது அனைத்தையும் மறக்க வேண்டும். ஒரு தந்தையை மட்டும் நினையுங்கள். ஏனென்றால் ஒரு தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையலாம். தந்தையை நினைக்க வேண்டும், மேலும் ஆஸ்தி அடைய வேண்டும். எவ்வளவு எளிதாக இருக்கிறது! எல்லையற்ற தந்தை பொது உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்றால் சொத்து அடைவதற்காகத்தான் நினைவு செய்கிறீர்கள். இதுவே மண் மனாபவ மத்யாஜீபவ ஆகும். அப்பா மற்றும் சொத்தை நினைவு செய்யும் போது குழந்தைகளுக்கு குஷியின் அளவு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் எல்லையற்ற தந்தையின் குழந்தைகள். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார், நாமே அதிபதியாக இருந்தோம், மீண்டும் நிச்சயம் மாறுவோம். பிறகு நீங்களே நரகவாசியாகிறீர்கள். சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், இப்பொழுது தமோ பிரதானமாகியிருக்கிறீர்கள். பக்தி மார்க்கத்தில் கூட நாம் தான் வந்தோம். சக்கரம் முழுவதும் சுற்றியிருக்கிறோம். நாம் தான் பாரதவாசி சூரிய வம்சத்தராக இருந்தோம். பிறகு சந்திர வம்சம் வைசிய வம்சம் கீழே விழுந்திருக்கிறோம். பாரதவாசிகளாகிய நாம் தேவி தேவதைகளாக இருந்தோம். நாமே விழுந்திருக்கிறோம். இப்போது உங்களுக்கு அனைத்தும் தெரிந்திருக்கிறது. வாம மார்க்கத்தில் சென்றதால் எவ்வளவு மோசமாக மாறியிருக்கிறோம். கோவில்களில் கூட மோசமான சீச்சி சித்திரங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். முன்பு கடிகாரங்களை கூட இப்படிப்பட்ட படங்களுடன் உருவாக்கினர். நாம் எவ்வளவு மலர்களாக இருந்தோம். நாமே மறுபிறவி எடுத்து எடுத்து எவ்வளவு மோசமாக இருக்கிறோம் என இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இவர்கள் சத்யுகத்தின் அதிபதி என்றால் தெய்வீக குணங்களின் மனிதர்களாக இருந்தனர். இப்பொழுது அசுர குணங்கள் உடையவராக மாறியிருக்கிறார்கள். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. வாளுடைய அல்லது தும்பிக்கை உடைய மனிதர்கள் கிடையாது. தேவதைகளின் அடையாளங்கள் மட்டும் இருக்கிறது. மற்றபடி சொர்க்கம் மறைந்து போய்விட்டது. இந்த சித்திரங்கள் மட்டும் அடையாளமாக இருக்கிறது. சந்திர வம்சத்தினரின் அடையாளங்களும் இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் மாயாவை வெற்றி அடைவதற்காக யுத்தம் செய்கிறீர்கள். யுத்தம் செய்து செய்து தோல்வி அடைகிறார்கள் என்றால் அவர்களின் அடையாளம் வில்லும் அம்புமாகும். பாரதவாசிகள் உண்மையில் தேவி தேவதா குலத்தை சேர்ந்தவர்கள். இல்லையென்றால் எந்த குலம் என கணக்கிடுவது? ஆனால் பாரதவாசிகளுக்கு தனது குலத்தை பற்றி தெரியாத காரணத்தினால் இந்து என கூறுகிறார்கள். இல்லையென்றால் உங்களுடையதும் ஒரே குலம்தான். பாரதத்தில் அனைவரும் தேவதா குலத்தினர். அதை எல்லையற்ற தந்தை ஸ்தாபனை செய்கிறார். பாரதத்தின் சாஸ்திரம் கூட ஒன்றுதான். தேவதா வம்சம் ஸ்தாபனையாகிறது. பிறகு அதில் விதவிதமான கிளைகள் உருவாகின்றன. பாபா தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். அடித்தளம் தேவி தேவதா தர்மம்தான். அனைவரும் முக்திதாமத்தை சார்ந்தவர்கள். பிறகு நீங்கள் தன்னுடைய தேவதைகளின் கிளைகளில் சென்று விடுவீர்கள். பாரதத்தின் எல்லை ஒன்றுதான், வேறு எந்த தர்மத்தினரும் கிடையாது. இவர்கள் உண்மையான தேவதா தர்மத்தினர். பிறகு அவர்களிடம் இருந்து மற்ற தர்மங்கள் நாடகத்தின்படி உருவாகியுள்ளன. பாரதத்தின் உண்மையான தர்மம் தேவதா தர்மமாகும். அதை தோற்றுவிப்பவர் தந்தையாவார். பிறகு புது புது இலைகள் தோன்றுகின்றன. இது அனைத்தும் ஈஸ்வரிய மரமாகும். நான் இந்த மரத்தின் விதை வடிவமாக இருக்கின்றேன் என பாபா கூறுகின்றார். இது அடித்தளமாகும். பிறகு அதிலிருந்து கிளைகள் தோன்றுகின்றன. முக்கியமான விஷயம், நாம் அனைவரும் ஆத்மாக்கள், சகோதரர்கள். அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவரே. அனைவரும் அவரைத்தான் நினைவு செய்கிறார்கள். இப்பொழுது இந்த கண்களினால் நீங்கள் எவற்றை பார்க்கிறீர்களோ அவற்றை மறக்க வேண்டும் என பாபா கூறுகின்றார். இது எல்லையற்ற வைராக்கியமாகும். அவர்களுடையது எல்லைக்குட்பட்டதாகும். வீடுவாசல் மீது மட்டும் வைராக்கியம் வருகிறது. உங்களுக்கோ முழு உலகின் மீது வைராக்கியம் வருகிறது. பக்திக்கு பிறகு பழைய உலகின் மீது வைராக்கியம். பிறகு நாம் புது உலகத்திற்கு சாந்திதாம் வழியாக செல்வோம். இந்த பழைய உலகம் எரிய போகிறது என பாபா சொல்கின்றார். இப்பொழுது இந்த பழைய உலகத்தில் மனதை ஈடுபடுத்த வேண்டாம். தகுதி அடையும் வரை இங்கேதான் இருக்க வேண்டும். கணக்கு வழக்கு அனைத்தையும் முடிக்க வேண்டும். நீங்கள் அரைக்கல்பத்திற்கு சுகத்தை சேமிக்கிறீர்கள். அதனுடைய பெயரே சாந்திதாமம், சுகதாமமாகும். முதலில் சுகம் கிடைக்கிறது, பிறகு துக்கம். புது புது ஆத்மாக்கள் யார் முதலில் மேலிருந்து வந்தாலும், அதாவது கிறிஸ்துவின் ஆத்மா வருகிறது என்றால், முதலில் அவர்களுக்கு துக்கம் ஏற்படாது என பாபா புரிய வைத்திருக்கிறார். முதலில் விளையாட்டில் சுகம், பிறகு துக்கம். புத்தம் புதிதாக வருபவர்கள் சதோப்பிரதானமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு சுகத்தின் அளவு அதிகமாக இருப்பது போல அவர்கள் அனைவருக்கும் துக்கத்தின் அளவு அதிகமாக இருக்கிறது. இது அனைத்தும் புத்தியினால் புரிந்து கொள்ளப்படுகிறது. பாபா ஆத்மாக்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். அவர்கள் பிறகு பிற ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறார்கள். நான் இந்த சரீரத்தை தரித்திருக்கிறேன் என பாபா கூறுகின்றார். பல பிறவியின் கடைசியில், அதாவது தமோபிரதான உடலில் நுழைகிறேன். பிறகு அவர்தான் முதல் எண்ணில் போக வேண்டும். முதலிலிருந்து கடைசி, கடைசியிலிருந்து முதல். இதையும் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது. முதலில் வருபவர்களுக்கு பின்னர் யார்? மம்மா. அவருடைய நடிப்பும் வேண்டும். அவர் பலருக்கு கற்பித்திருக்கிறார். பிறகு குழந்தைகளாகிய உங்களுக்குள்ளும் வரிசை கிரமம் இருக்கிறது. பலருக்கு பாடம் சொல்லி தருகிறீர்கள், படிக்க வைக்கிறீர்கள். படிப்பவர்களில் கூட சிலர் உங்களை விட முன்னேறி செல்கிறார்கள். ஒவ்வொருவரையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. அனைவரின் நடத்தை தெரிகிறதல்லவா? ஒரு சிலரை மாயை ஒரே அடியாக அழித்துவிடும் அளவிற்கு மூக்கை பிடித்து விடுகிறது. விஹாரங்களில் விழுந்து விடுகிறார்கள். இன்னும் செல்ல செல்ல நீங்கள் பலருடையதை கேட்பீர்கள், அதிசயப்படுவீர்கள். இவர்கள் எங்களுக்கு ஞானம் கொடுத்தனர், பிறகு எப்படியாகிவிட்டனர்? எங்களை பவித்திரமாகுங்கள் என கூறினர். அவர்கள் எவ்வளவு மோசமாகிவிட்டனர் நிச்சயம் நினைப்பார்கள் இல்லையா? மிகவும் மோசமாகிவிடுகின்றனர். மிகவும் பெரிய பெரிய நல்ல மகாரதிகளை கூட மாயை வேகமாக நசுக்குகிறது. நீங்கள் மாயையை மிதித்து வெற்றியடைகிறீர்கள். மாயையும் அவ்வாறு செய்கிறது. பாபா எவ்வளவு நல்ல நல்ல ரமணீகரமான ஆழமான பெயர்களை வைத்தார். ஆனால் அந்தோ பரிதாபம் மாயையின் வேலைதான். முதலில் ஆச்சரியத்துடன் கேட்டனர், பிறருக்கு கூறினர், பிறகு ஓடியும் விட்டனர், விழுந்து விட்டனர். மாயை எவ்வளவு வலிமையாக இருக்கிறது! ஆகவே குழந்தைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யுத்த மைதானம் அல்லவா? மாயவுடன் நீங்கள் எவ்வளவு பெரிய யுத்தம் செய்கிறீர்கள்! நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. இங்கேயே அனைத்து கணக்கு வழக்குகளையும் முடித்துவிட்டு அரைக்கல்பத்திற்கு சுகத்தை சேமிக்க வேண்டும். இந்த பழைய உலகத்திலிருந்து மனதை அகற்ற வேண்டும். இந்த கண்களுக்கு தென்படக்கூடியவைகளை அனைத்தையும் மறக்க வேண்டும். 2. மாயா மிகவும் பலசாலி, அதனிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிப்பில் தாவி முன்னேறி போக வேண்டும். ஒரு பாபாவிடம்தான் கேட்க வேண்டும். அவரிடம் கேட்டவைகளை பிறரிடம் கூற வேண்டும். வரதானம்: ஒவ்வொரு செயலிலும் வெற்றியின் உறுதியான நிச்சயம் மற்றும் பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அதிகாரி ஆத்மா ஆகுங்கள். வெற்றி நமது பிறப்புரிமை. இந்த நினைவின் மூலம் சதா பறந்து கொண்டே இருங்கள். எது நடந்தாலும் நான் சதா வெற்றியாளன் என்பதை நினைவில் கொண்டு வாருங்கள். எது நடந்தாலும் இந்த நிச்சயம் உறுதியாக இருக்கட்டும். பெருமிதத்தின் ஆதாரம்தான் நிச்சயம். நிச்சயம் குறைந்து போனால் பெருமிதமும் குறைந்து போகும். ஆகவேதான் நிச்சய புத்தி உடையவர் வெற்றியடைவார் என கூறுகிறார்கள். அவ்வப்போது மட்டும் நிச்சயமுடையவர்களாக இருக்கக்கூடாது. அழிவற்றவர் தந்தை என்றால் அழிவற்ற அந்த பிராப்திக்கு அதிகாரியாகுங்கள். ஒவ்வொரு செயலிலும் வெற்றியின் நிச்சயம் பெருமிதமும் இருக்கட்டும். ஸ்லோகன்: பாபாவின் அன்பின் நிழல் குடையின் கீழ் இருந்தால் எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. ஓம் சாந்தி.